வேதத்தில் பார்த்தால் தந்தை ஆசீர்வதிக்கிற தெய்வ, அற்புதங்களை செய்கிற தெய்வ, அதிசயங்களை செய்கிற தெய்வ, ஆச்சரியமான தெய்வன் என்று பார்க்கிறோம். ஆரம்பம் ஆதியாமன் தொடக்கம் நீங்கள் வெளிப்படுத்தல் வரையும் பார்த்தால் நடக்க போற நடந்து தேவன் உருவாக்கின காரியங்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியமான காரியங்கள். வானத்தையும் பூமியையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் தேவன் உருவாக்கினார். அதே போல பூமியிலே நடக்க போற ஜோவானுக்கு வெளிப்படுத்தின காரியத்திலே அநேக திக்கசனங்கள் நிறைவேறி சில தீக்கசனங்கள் நிறைவேறுதல் காலகட்டத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே தேவன் பெரிய காரியங்களை நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் தேவன் உருவெடுப்பதிலே தேவனுடைய நாமத்தை தன்னை ஆராதிக்கிற மக்களை தன்னை கூட்டி சேர்த்துக் கொண்டு அவரை அருகில் அறிவிலே பெரிந்து வளர்ந்து அவருடைய வருகைக்கு ஒவ்வொருளும் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆயத்தமுள்ள சபைகளாய் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நாம் தேவன் ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அப்படியாய் வேதத்திலே தேவன் எப்படியான காரியங்களை செய்தார், எப்படியா நடத்தினார் தன் பிள்ளைகளை குறித்து பார்த்து அதன் பின்பு தேவன் ஆச்சரியமானவர், அற்புதமானவர் என்று வேதத்திலே என்னென்ன காரியத்திலே தேவன் எப்படி எப்படி நடத்திருக்கார் என்று கிட்டத்தட்ட 5-6 காரியங்களை பார்த்து திருதவசோமத்திலே நாம் கடன் சொல்ல போகிறோம். ஆகவே நாங்கள் ஜாத்ராம் புத்தகம் 4:22 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4:22 22-23
அப்பொழுது நீ பார்வனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடுகிறேன்.
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், மூத்த குமாரன். அடுத்த வசனத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. பார்வோனுக்கு முன்னாக மோசே போய் சொல்ற காரியங்கள், என் குமாரனை அனுப்பிவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, எவ்வளவு நேசிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அவர் சொல்ற தன்னுடைய குமாரன், தன் சிரேஷ்ட புத்திரன், என் குமாரனை என்னை ஆராதிக்க அனுப்பிவிடு என்று பார்வோனிடத்திலே போய் கேட்கத்தக்கதாய் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு ஆச்சரியமான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்திலே இருந்தார்கள். எகிப்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட 70 பேர் அங்கே போனார்கள். போனபோது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் மறுத்துவிட்டான். ஆனால் அவனுடைய பரம்பரை, அவனுடைய குடும்பங்கள், அவனுடைய வந்த வம்சாவளிகள் மூலம் தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். கிட்டத்தட்ட 430 வருடங்கள் இருந்தார்னு சொன்னால் கிட்டத்தட்ட புருஷர்கள் மட்டும் 600,000 பேர் பெருகியிருக்கிறார்கள். புருஷர்கள் மட்டும், அப்ப ஸ்திரிகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தால் எவ்வளவு என்று நீங்கள் கணக்கு பண்ண முடியும். அநேக ஜனங்களாய் தேவன் அங்கே அவர்கள் அழைக்கிறார். அவை ஆண்டவர் 430 அடிமைகளாய் இருந்தார்கள் அந்த ஜனங்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். பாருங்க, அடிமை என்று சொன்னால் அவன் எதுவும் தன் விருப்பப்படி எதையுமே செய்ய முடியாது. எப்படியே அவர்கள் கட்டளையிடப்படி அப்படியே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். எந்தவித காரியத்தையும் தன் விருப்பப்படி என்னபடி அவர்கள் செய்ய மாட்டார்கள், அடிமைப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்றது கொடுமையாக நடத்தப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை வேலை வாங்கினார்கள். ஜோசப்புக்கு அறியாத ஒரு பார்வன் ஏற்படுத்தப்பட்டபடினால் அவன் இந்த பிள்ளைகளை மக்களை எப்படித்தான் அடிமைகளாய் வேலை செய்வர்களாய் கொடுமைப்படுத்தி அவரை அவர்களை நடத்தி வந்தார். ஆகவேதான் அவருடைய ஜீவனையும் அவருடைய உயிரையும் அவர்கள் கசப்பாக்கினார்கள். நானே பிறந்தேன், நானே இந்த தேசத்தில் அடிமையா இருக்கிறேன், நான் ஏன் கொடுமைப்படுத்துகிறேன். இப்படியான காரியங்களை அவர்கள் செய்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த கூக்குரலை தேவன் கேட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். ஆண்டவர் காண்கிறார், அவரை கண்டு தான் அவர்கள் மேல் மனதுருகி அன்பு கொண்டு தேவன் மோசே என்ற ஒரு தேவ மனிதனை அங்கே அவர் அழைக்கிறார். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து, கொடுமையிலிருந்து, வேலை வாங்குற காரியத்திலிருந்து, அவர் ஜீவனை கசப்பான காரியத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யத்தக்கதாய் என்ன செய்கிறார்? மோசேயை தேவன் அழைக்கிறார். கிட்டத்தட்ட மோசேயை அழைக்கும் போது அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தா மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். 40 வருடங்கள், 3 மாதம் ஒழித்து வந்து 40 வருடங்கள் அரமண வாழ்க்கை, பிறகு 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை, பிறகு 40 வருடம் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே நடத்தி வந்தது. அவன் இந்த மோசேயை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். எதுக்கு? இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக, அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து, வேலை செய்கிற காரியங்களிலிருந்து, ஜீவனை கசப்பாக்குற காரியத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கூக்குரலை கேட்டு அவர்கள் ஒடுக்குதலை அவர் தேவன் கண்டு அவர்களை விடுவிக்கும்படியாய் அங்கே தேவன் மோசேயை அழைக்கிறார். மோசே 40 வருடங்கள் சொன்னா அரமண வாழ்க்கை, அரச மாளிகையிலே வளர்கிறான். எப்படியான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கையா இருந்திருக்கும். அவன் இஸ்ரவேல் ஒரு புத்திரரை அநியாயமாய் நடத்துறதை காணும் போது எகிப்தியனை அடித்து கொண்டு புதைத்து போடுகிறான். அடுத்த நாள் வரும்போது இருவர் சண்டை பிடித்து நிற்கும் போது அங்க ஒரு மோசே போய் அவரை கேட்கும்போது, நேற்று எகிப்தியனை கொண்டது போல இன்றும் கொள்ளலாம் சொன்ன போது அந்த தேசத்தை விட்டு அவன் ஓடுகிறான், வனாந்திரத்துக்கு ஓடுகிறான். வனாந்திரத்திலே போய் அங்கே மாமனாரின் ஆடை மேய்த்து கொண்டு 40 வருடங்கள் மோசையை பயிற்றுவிக்கிறதுக்கு 40 வருடங்கள் தேவன் அவரை வனாந்திரத்தை வைத்து பயிற்றுவித்தார். அவருடைய பயிற்சி வைத்து 80வது வயதிலே ஆண்டவர் மோசேயை சொல்றார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் எகிப்துக்கு போக வேண்டும், வா என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது மோசே, ஆம் ஆண்டவரே நான் போகிறேன் என்று சொல்லி மோசே வரவில்லை. மோசே கிட்டத்தட்ட 6 விதமான சாட்டு போக்குகளை அவன் சொல்லுகிறான். முதலாவது அவன் சொல்லுகிறான், நீங்க யாத்திரா 3 அதிகாரத்தில் எடுத்து வாசி பார்த்தா, 3-4 அதிகாரத்தில் எடுத்து பார்த்தா இந்த காரியத்தை குறித்து அவன் முதலாவது சொல்லுகிறான், நான் எம் மாத்திரம். அவன் சொல்லுகிறான், நான் எம் மாத்திரம். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்றான். இரண்டாவது சொல்றான், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொல்லுகிறான். ஆபிராமின் ஈசாக்கின் ஜாக்கோபின் தேவன் என்று சொல்லும்படியா சொல்லுகிறான். அவர்கள் என்னை நம்பார்கள். மோசே என்ன சொல்லுகிறான்? அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகூடார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கையில் இருக்கிறது என்ன? கோல். ஆடுகளை மேய்க்கிறவர்கள் எல்லாரும் ஒரு தடியை வைத்திருப்பார்கள். ஏன்? ஆடுகளை சரியான பாதையில் நடத்தவும், அதுக்கு எதிராக வர்ற காரங்களை அடித்து அதனோடு போர் செய்தால வெற்று முடிக்கத்தக்கதாய், ஆடுகளை காத்துக் கொள்ளத்தக்கதாய் அவர் செய்யறதுக்காக அவர் தடியை வைத்திருப்பார். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் தடி கையில் இருக்கிறது என்ன? ஒரு தடி. ஆண்டவர் கீழே போடு என்று போட்ட உடனே அது என்ன சப்பமாயிட்டு இவனை கண்டு ஓடுங்க ஓடுகிறான். உடனே சொல்லுகிறார், ஆண்டவர் நீ வாழப்படி. தேவன் அதிசயமானது ஏன்னு சொன்னால், ஒரு பாம்பு இருக்கும்னு சொன்னால் அந்த பாம்புளை பிடிக்கிறவர்கள் எப்படி செய்வார்கள்? கம்பியை வளைச்சு தலையில பிடிச்சு தூக்குவார்கள். தலையில பிடிச்சு தூக்கினா அது அசையாது. நீங்க வாழை பிடிக்க போனீங்கடா என்ன செய்யும்? உடனடியா திரும்பும், திரும்பி உங்களுக்கு மேல் சீறி உங்களை கொத்த பார்க்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? வாழைத்தான் வெட்டி பிடி, வாழை பிடிப்பிருக்கும் தடியாகும் என்ற. நம் தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயம் செய்கிற தேவன், ஆச்சரியமான தேவன். வேதத்தை வாசிக்கிற போது காரியங்களை நாங்கள் புரிஞ்சு அதிசயமான காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சொல்லப்பட்ட வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது சொல்கிறார், என் வாக்குக்கு செவி கொடார்கள். அது மாத்திரமா சொல்லுகிறார், நான் வாக்கு வல்லவன் அல்ல. அடுத்த சொல்ற, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அப்படியே சொன்னால் நீங்க இப்படியே வச்சுக்கொண்டு அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 20-21-22 அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 20-21-22 குறித்து, மோசேயை குறித்து அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிப்பா.
அக்காலத்திலே மோசே பிறந்தேன், சிவிய சௌந்தரியம் உள்ளவனா இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்.
என்னது? எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். அப்ப வாக்கு மட்டும் இல்லாமன் செய்கையிலும் பலசாலியாய், அது மட்டும் வாக்கு வல்லவனாய் அவன் இருந்திருக்கிறார். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? இங்க என்ன சொல்லுகிறார் மோசே? நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும். அப்ப ஒருவர் ஒரு காரியத்தை குறித்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். மோசேக்கு ஏன் அவர் அப்படி சொன்னார் காரியங்களை பார்க்கும்போது, 40 வருடங்கள் அவர் அரண்மனையில வாங்கும் போது இப்படி வாழ்ந்தார். ஆனா 40 வருடம் வனாந்திரத்தில் என்ன செய்தார்? மாமனுடைய ஆடை மேய்த்தார். ஆடுகளை மேய்த்த ஆடு கூட கதைக்க முடியாது. என்ன செய்யிருப்பார்? ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். இன்னும் மொழியில ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், இல்ல தடி எடுத்து ஏயா ஏதோ ஒரு காரியத்தான் செய்திருப்பார். அப்படி இருந்ததுனால் அவர் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எங்களுக்கு தெரியாத கத்தருக்கு தான் அது வெளிச்சம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் சிக்குவாய் மந்தனாவும் உள்ளவன். அப்ப இப்படி 6 சாட்டுப்போக்களையும் மோசே சொல்லும் போதும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஒரு திட்டத்தை, நோக்கத்தை, சித்தத்தை வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மோசே 4 அதிகாரம் 13 வசனத்தில் பாருங்கள், யாத்ராமம் 4 அதிகாரம் 13 வசனம்.
அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான்.
அப்ப 6 இவன் சாட்டுப்போக்குலையும் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் அவனிடம் இருந்தது என்ன? நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற 6 அனுப்பும். அவனுக்கு என்ன செய்ய? போக விருப்பம் இல்ல, தேவனுடைய காரியத்தை செய்ய விருப்பம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், வா எஜ்ஜிறதுக்கு போ, அங்கே செய். இதுதான் தேவனுடைய அழைப்பு. அப்ப தேவன் இவரை எஜ்ஜில இருந்த போது, அரண்மனையில் இருந்து வாழ்ந்த போது இருந்து எடுத்து 40 விடம் வனாந்திரத்தை வைத்து மாமனோட ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த வேளையில அங்கே ஆண்டவர் சில காரியங்களை அவனை சீர்படுத்தி, அவனை சரிப்படுத்தி விட்டு உடனடியாக என்ன செய்கிறார், அழைக்கிறார். அழைக்கும் போது அவன் என்ன சொல்லுகிறான், இப்படியான ஆறு சாட்டு போக்குறான், உமக்கு சித்தமா இருக்கு யாரையாவது அனுப்பும். ஆனா ஆண்டவருக்கு சித்தம் யாரு, மோசையை தான் அனுப்புறது. இன்றைக்கும் நாம இத்தனை காரியங்களை எப்படி சொல்லுகிறோம், எத்தனை சாட்டு போக்குள்ள சொல்லும், மோசை ஆறதான் சொன்ன, நாங்க அநேக சாட்டு போக்குகளை சொல்லுகிறோம். ஆகவே தேவ அழைப்புக்கு நாம் செவிசாய்களாய் இருக்க வேண்டும். அப்போதான் நான் தெய்வத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண முடியும். சரி, வேதத்தில் இருந்து நாங்கள் பார்த்தால் மோசையை அங்கு அழைத்து கொண்டு போன போது, அங்கே மோசையை கொண்டு தேவன் அவர்களை நம்பார் என்று சொல்ல போது ஆண்டவர் சொல்லுகிறார், கடிய போடுன்னு சொல்லுகிறார், பிரசுரா உன் கையை சட்டிக்குள்ள விடுன்னு சொல்லுகிறார், கையை இடுன்னு சொல்லுகிறார், அங்கே குஷ்டம் வருது பயந்து விடுறா, அப்புறம் மீண்டும் விடு என்று சொல்லுகிறார், மீண்டும் விட்டு எடுத்தும் போது முன் போல கை சுகமாற. இந்த காரியத்தை அவர்களுக்கு முன்னால் செய்யும்படியாய், எகிப்திலே வாழுகிற இஸ்ரவேல் மக்கள் முன்னிலை செய்யும்படியாய் அங்கே தேவன் கட்டளை இருக்கிறார். அப்படியா அவன் செய்து அவர்களை நம்ப வைத்து பார்வோண்டத்திலே போடுகிறான். பார்வோண்டத்திலே போன போது ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார், என் புத்திரன், என் சேஷ புத்திரன், என் ஜனங்களை, என் குமாரனை ஆராதிக்க விடு என்று ஆரம்பத்தில் நாங்க பார்த்த வார்த்தையிலே சொல்லப்பட்டது. அப்படியா தேவன் தன்னை ஆராதிக்க வேண்டும், இந்த சபையில் ஜனங்களை எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு காரியத்தை செய்யும் போது அங்கே நடக்கிற காரியங்கள் என்ன சொன்னா, கிட்டத்தட்ட 10 வாதைகள் அங்கே நடக்கிறார். முதலாவது தேவன் சொல்கிறார், உன் கையில இருக்கிறது என்ன, கோல். ஆண்டு சொல்றார், நதியிலே அடி. அது என்ன நடக்கிறது, அடித்த போது அது இரத்தமாக முழுவதுமாய் நதிகள், ஆறுகள், குளங்கள் எல்லாம் இரத்தமாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட 7 நாள் தண்ணீர் இல்லை, எகிப்து தேசம் முழுக்க தண்ணீர் இல்லை. அவர் குழியை தோண்டி அவர் தாகத்தை தீர்த்தார் வேதம் சொல்லுகிறார். அப்ப முதலாவது காரியம் அங்கே என்ன நடக்கிறது, மோசேயின் கையிலிருந்த கோலினால் அங்கே எல்லாவற்றையும் இரத்தமாக தேவன் மாற்றினார், அங்கே அற்புதத்தை செய்தார். இரண்டாவது, அவர் இதை செய்த போதும் அவள் போதும் பார்வம் கடினப்பட்டு அவளை அனுப்பிவிட அவன் விருப்பம் இல்லா இருந்த போது மீண்டும் கடினப்பட்டு அவன் என்ன செய்கிறான், இந்த தேசத்தை முழுவதும் தவளைகளால் நிறைக்க வேண்டும் என்று மோசையிடம் ஆண்டவர் சொல்லுகிறான். மோசே அப்படி செய்கிறான், எகிப்து தேசத்தை தவளைகள் மூடிக்கொண்டது. அவருடைய படுக்கறைகள், குசுனிகள், பானைகள் எல்லாவற்றிலும் தவளைகள். எப்படி இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க, முழுவதும் மூடிக்கொண்டது. ஆனால் அவர்களால் கொண்டு சொல்ல, ஆனா இது ரெண்டு காரியத்தையும் பார்வோன் தனது மந்திரவாதிகளிடத்திலும் போய் இந்த காரியத்தை செய்யும் போது அவர்களும் இதே காரியத்தை செய்கிறார். இது இரத்தமா மாற காரியத்தையும் செய்கிறார்கள், தவளை கலாக்கிற காரியத்தையும் செய்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், கோலை நீட்டி பூமியின் மேல் அடி. அப்பொழுது அது மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாக, எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிருந்தது. இந்த காரியத்தை செய்த போது மந்திரவாதிகள் செய்தார்கள், முடியல. மந்திரவாதிகள் சொன்னார்கள், இது தேவனுடைய விரல் என்று சொன்னார். நான்காவது ஒரு வாதை வருகிறது, பிறகும் பார்வோன் கடினப்பட்டு அவன் அவளை அனுப்பிவிட போகவிட, என் ஜனத்தை அனுப்பிவிடு போகவிட என்று கேட்கும் போது அவன் மீண்டும் மனிதனை கடிதப்படுத்துவது. ஆண்டவர் சொல்றார், வண்டுகளை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவை ஆனால் பண்டுகளை அனுப்பும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எகிப்து தேசம் முழுவதும் பண்டுகள் வரும், ஆனால் கேசம் இச்சவேல் ஜனங்கள் வாழுகிற தேசத்தில் மட்டும் அந்த பண்டுகள் வரவில்லை. இதுதான் தேவன் செய்த அற்புதம், தேவன் செய்த அதிசயமான காரியங்கள். எங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் பரிபூர்ணமாய் தேவனுக்காய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தன் ஜனங்களை ஒருபோதும் அவர் வெட்கமடைய விடவே மாட்டார். இந்த வண்டுகள் நாள் தேசம் கெட்டு போயிச்சு. பிறகு திருப்பி என்ன செய்கிறார், பிறகும் விடையில கடினப்படுத்துறார், திருப்பி ஒரு கொள்ள நோயை ஏற்படுத்துகிறார். கொள்ள நோய் வந்தபோது மகா கொடிதான கொள்ள நோய் உண்டாகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எய்த்து ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்பட, மிருகஜீவங்கள் ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆகவே எகிப்திலுள்ள மிருகஜீவங்கள் எல்லாம் செத்தது, ஆனால் எகிப்தருடைய உரிமையானது ஒன்றுமே சாகவில்லை. தேவன் அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனத்தை அங்கு செய்தார். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கும் பார்வம் இடையில இடிபந்தமான கொப்புளங்களை அங்கு அனுப்புகிறார். சூளை சாம்பலை எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தினேரா இறைத்தான் மோசே. அப்பொழுது அது என்னவா இருந்தது, மனிதர் மேலும் மிருகஜீவங்களோட எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிட்டு, எரிபந்தமான கொப்புளங்களுக்கும் மோசைக்கு முன்பாக மந்திரவாதிகளோ எதிரானவர்களோ யாருமே நீக்க முடியாமல் அவர்கள் மேலில் உள்ள கொதி கொப்புளங்களால் எரிந்தது. இந்த வாதையினால் எகிப்தியர் மட்டும் பாதிக்கப்பட்டார்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒன்றுமே வரவில்லை. ஏழாவது ஆண்டவர் சொல்கிறார், சகலவித வாதைகளாலும் இவர்களை என்ன செய்யவில்லை, வாதிப்பேன் என்று சொல்லு கொள்ள நோயினை அங்கு வரப்பண்ணுகிறார். கொள்ள நோய் வரும்போது இது மிகவும் கஷ்டமான காரியமாய் அவர்களுக்கு உண்டாயிற்று. பிறகு ஆண்டவர் சொல்கிறார், மிகவும் கொடிய கண்மலையை இதுவரையும் அந்த எகிப்து தேசத்திலே பெய்திராத பெரிய கண்மலை, கொடிய கண்மலை பெய்து இட்டி முழக்கத்தோடு கண்மலை பெய்தது. பெய்த போது என்ன நடந்ததுன்னா தேசத்தில் ஏற்படுத்தவில்லை, எகிப்து தேசத்தில் மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த கண்மலையினால் அது மட்டுமல்ல பலத்த அக்னியும் மிகவும் மிகவும் கொடியதாயிருந்தது. ஆனால் பார்வோன் இது கூட அவன் அசைவில்லை. அவன் மோசை கூப்பிட்டான், சரி இதுக்கா வேண்டுதல் செய், இல்லாம செய், சவளை இல்லாம செய், வண்டுகளை இல்லாம செய், தேன்களை இல்லாம செய், இப்படியா வேண்டுதல் செய், நான் அனுப்பி விடுகிறேன்னு சொல்லுவார். அடுத்த நாள் என்ன சொல்லுவார், கடினப்பட்டும் அனுப்ப விடையில. ஆகவேதான் அங்கே மோசை சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார் வெட்டுக்கிளிகளை அனுப்புன்னு சொல்லுகிறார். வெட்டுக்கிளி அங்கு என்ன நடந்தது, கண்மலையினால் மீதமாயிருந்த எல்லாவற்றையும் வெட்டுக்கிடிகள் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது. பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ பார்வோன் கடினப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், மூன்று நாள் காரிடும் எகிப்தேசத்துல மட்டும், தேசந்தேசத்துல இல்ல எகிப்தேசத்துல மட்டும் மூன்று நாள் காரிடும். ஒருவரே காண முடியாது, ஒருவரே பார்க்க முடியாது, ஒரு காரியம் நடைபெறவில்லை. மூன்று நாள் ஒரு இருட்டு. ஆகவே கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு வாதையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி போட்டுதான் ஆண்டவர் சொல்றார். தலைப்பிள்ளைகளாய் இருக்கிற தலையிட்டாய் பிறக்கிற மிருகங்கள் எல்லாம் எகிப்தருடைய யாவும் மறிக்கும் என்று சொன்ன போதுதான் பார்வோனுடைய மகனும் அதை மறிக்கிறார். மறிக்கும் போது தேவன் எகிப்து ஜனங்கள ஒன்றையும் அவர் அளிக்கவில்லை. சங்ககரக்காரன் வந்து தம்முடைய வீட்டில இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த தேசம் தேசத்திலே வீட்டு நிலைகளும் எல்லாவற்றிலும் அவர் ரத்தத்தை பூசியிருந்தார்கள். பூசியிருந்த ஒரு வீட்டிலும் வாதைகள் தலைப்பிள்ளைகள் சங்காரப்படவில்லை. புசா செய்து எகிப்தருடைய சகல வீடுகளிலும் சங்காரம் உள்ளாச்சு. தேசத்திலே பெரிய கூக்குரல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பத்து வாதைகள் ஏற்பட்ட போதும் ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது அற்புதங்களாய் நடந்தது, அதிசயமாயிருந்தது, ஆச்சரியமான காரியத்தை இவன் செய்தார். ஆகவே மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். அதுக்கு பின்புதான் என்ன செய்தார், புறப்பட்டு போகும்படியாய் அங்கே பார்வோன் கட்டளையிடுகிறார். ஆகவே புறப்பட்ட பின்புதான் புறப்பட்ட பின்பு இந்த மக்களை அவர் சும்மா விடவில்லை. புறப்பட்ட தேசத்தில் இருந்தும் முதலாய் வந்தபோது அங்கே அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் ஆச்சரியமான காரியத்தை தேவன் அங்கு செய்திருக்கிறார். வருகிறார்கள் செங்கடம் முன்பு, பின்பு பார்வன் சேனை வரும்போது இவர்களுக்காக ஒன்றுமே செய்ய முடியவில்லை, பயந்தார்கள். கத்தரை நோக்கி புகத்தார்கள், கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உடனடியாக மோசைக்கு முன்னாக முறுமுறுத்தார். அன்றைக்கு தொடங்கின முறுமுறுப்பு தான் என்ன முறுமுறுத்தார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா இங்கே கொண்டு வந்தாய், நாங்க அங்க அடிமைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி ஜீவனை கசப்பாக்கி எந்த காரியத்திலும் கூட அங்க இருந்து நாங்க செத்திருந்தா பரவாயில்ல, நாங்க இங்க வந்து இப்படி சாக போறோமே வணாந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மோசேயே உன் கையில் இருக்கிறது என்ன கோலை கோலை ரெண்டு பக்கம் மதுரா நின்றுதான் சமுத்திரம். மதுரா நின்றா என்ன செய்யிருக்கும், மீனுகள் பாம்புகள் பெரிய பெரிய மீன்கள், ஒரு மீன் வந்து விழுந்திருந்தா என்ன செய்யிருக்கும், ஏன்னா அதுல பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஒன்று கூட வெளியில வராம ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. மீன்கள் கூட எவ்வளவு கீழ்படிஞ்சு பாருங்க, மீன்கள் கூட வந்து அப்படியே பாயல், அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே போயிட்டு திரும்பி ஒன்றுமே இங்கால வரையில வெறும் தரைய கால்நடையாக நடத்தி வந்தார் தேவன். அதிலேயும் அற்புதமாய் அதிசயம் அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். பார்வன் சேனை வந்தது, மிருகசமா இருந்தது பின்னோக்கி வந்தது, வந்து இஸ்ரவேல் ஜனத்தையும் எகிப்தியரையும் சேரவிடாமல் நடுவில் இருந்தது, அவருக்கு காருள்ளா இருந்தது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிச்சமா அப்படியாய் நடத்தி வந்த போது தேவனை ஆராய்ச்சி அங்கு எகிப்திய ஜனங்களை அப்படியே மூடி அவர்கள் மறித்தார்கள். மறித்த போது
காலத்தில் ஒரு காரியத்தை சொல்லி பிற்பகுதியில் இந்த காரியத்தை சொல்ற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ள சங்கீதம் 92 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலுவி போகிற இதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களும் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்.
எதனால பாருங்க, அவர் நம்முடைய தேவன், நாம் அவருக்கு மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்போமானால் நீங்க வனாந்திரே கோபன்ற இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்ற வேத சங்கீதத்திலே இந்த காரியத்தை குறித்து அங்கு எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் எடுக்கத்தில் ஜாத்திரம் 15:11 சொல்லுகிறார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கரும் அற்புதங்களை செய்து வருவருமாய உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்தார், ஆனால் அவர்கள் மறந்தார்கள். அப்படி நாம் மறக்காமல் தேவனுடைய காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நம் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் தேவன் எப்படியான காரியங்களை வேதத்தில் இருந்து செய்த ஒரு சில தீர்க்கதரிசிகளுக்கு, ஒரு சில தேவ மனுஷர்களுக்கு தேவன் செய்த 6 காரியங்களை பார்த்து நாம் கடன் சொல்ல போகிறோம். ஆகவே யாத்ராமத்து புத்தகத்திலே மோசேயை அழைக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 3 அதிகாரத்திலே அங்கே 2-3 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்கிறது, ஒரு மூச்செடி நறுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று தேவன் சரசாமனான். அப்போது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்னியா ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறதே. அப்பொழுது இந்த முச்செடி வெந்து போக இருக்கிறது என்ன, கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். என்ன காட்சி? அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். என்ன சொன்னால், அக்கினி எரிகிறது ஆனா முச்செடி வெந்து போகவில்லை. சரி, ஏன் இத்தனை செடிகள் இருக்கத்தக்கதாய், எத்தனை கொடிகள் இருக்கத்தக்கதாய், ஏன் முச்செடி எரிஞ்சது? இதுவரை நீங்க அதை யோசிச்சீங்களா? ஏன் முச்செடி எரியவன்? மற்ற எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, அது அவளுக்கு அத்தி மரத்தினால் ஒரு உடையை செய்து போட்டார். அப்ப அந்த அத்தி மரத்தினால் இல்லையே செய்து அவர்கள் உடையை போட்டு தங்களை மறைத்துக் கொண்டார், காத்துக்கொண்டார்கள். ஏன் அத்தி மரம் எரியவில்லை? எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ கொடிகள் இருக்கிறது, ஏன் முச்செடி எரிய வேணும்? ஏன் முச்செடி எரிஞ்சதுன்னு சொன்னால், ஆசியா 3:17 வசனம், ஏன் இந்த முச்செடி எரிஞ்சதுன்னு சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 3:17-18 வசனம்,
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நானெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய்.
அப்ப முள்ளு எப்ப வந்தது? ஆண்டவர் படைக்கும் போது முள்ளு வந்ததோ இல்ல? அப்ப சாபம் இந்த பூமியில வந்த போதுதான் முள்ளும் குறுக்கும் முளைத்தது. நாங்கள் நான் ஓனிய இலங்கை தேசத்தில் ஓனியால் இருக்கும்போது வயல் செய்யறோம். ஒரு பருவ காலத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வயல் செய்வோம். பருவ காலத்துக்கு நாங்கள் வயல் எல்லாம் செய்து போட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம். ஆனா அந்த பருவ காலம் முடிஞ்சு போனா பெரிய பத்தியா வயல்வெளி வயல்வெளி எல்லாம் முளைச்சிருக்கும். என்னது? முள்ளு முளைச்சிருக்கும், குறுக்கு முளைச்சிருக்கும், எல்லாம் முளைச்சு யாரும் விதைக்க இல்லை. அதிகமா பாத்தீங்களா, இலங்கை தேசத்திலும் இந்தியா தேசத்திலும் இந்த முள்ளும் குறுக்கும் அதிகமா இருக்கிறது. காரணம் என்ன? இந்த முள்ளும் குறுக்கையும் ஆண்டவர் உருவாக்கவில்லை. சாபம் வந்த போதுதான் இந்த முள்கள் முளைத்தது. அப்ப அந்த முச்செடி எரிந்ததுன்னு சொன்னால், முச்செடி எரியுது, ஆனா முச்செடி அக்னியா, முச்செடி என்ன வேணும்? எரிந்து சாம்பலாக வேண்டும். ஆனா அந்த முச்செடி அக்னியில் எரிகிறது, ஆனா முச்செடி எந்த விதத்திலும் பாவிக்கப்படவில்லை. அப்ப நாமும் பாவம் செய்து பாவிகளா இருந்த வேளையிலே அந்த இயேசு எங்களை தேடி வராவிட்டார், நாங்கும் அக்கினி கந்தத்தை எரிஞ்சு சாம்பலா அக்னியிலே நிரந்தரமாய் எரிந்திருப்போம். ஆனால் இவன் கிருபையா இரக்கம் உள்ளவராய் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்ததனால் நாம் இன்று நீதிமானாய் அவர் சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். சாதனை பார்த்தால் பாவிகளை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். சாபத்து நிமித்தம் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு வைத்து, பிலிப்பியர் இங்க எழுதுதல் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தால், 6-7-8 வசனங்களை பார்த்தால் அங்கு சொல்லுகிறவர் தேவனுடைய ரூபமாயிருந்து. பாருங்க, ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது எப்படியா உருவாக்கினார்? நம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி. நீங்க ஆதியாம் 2 26 வசனத்தை பார்த்த தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலாய் மனுஷனை உண்டாக்குவோம் ஆக என்ற உருவாக்கின. அப்ப அப்படி உருவாக்கின தேவன் இவர்கள் என்ன செய்யார்கள்? புசிக்க வேண்டாமணியை புசித்ததனால் தேவனுடைய உறவை, தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். முள்ளும் குறுக்கும் முளைத்தது, சாபம் பூமிக்கு வந்தது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுடைய சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தன்னை தானே வெறுமையாக்கி, வெறுமையாக்கி அடிமையும் கோலம் எடுத்து இஸ்ரவேல் ஜனத்தை அடிமையிலிருந்து அவர் மீட்டவர். இங்கே இவர் அடிமையாகிறார், அடிமையும் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவ சாயல வர முடியாது. அங்கே தங்களோட ரூபத்திலே உருவாக்கின தேவன் இங்கே மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் அவருடைய சமத்துக்கு வர வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். நித்த நித்தமாய் அவருடைய பரவல் ராஜ்யத்திலே நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகதான் முச்செடி எரிந்தது, ஆனால் அது வெந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து அப்படியே இருந்த அதே இதை வருவாரன்னு சொன்னார், இந்த பூமி அழிக்கப்பட்டு போய் அதான் அடிமையின்படி உரிமையாக்கி தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் முச்செடி எரிந்தது, அது எந்தவித சேதம் அதுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே நம் தேவன் என்னையும் உங்களையும் முச்செடியால் இந்த எங்களை தேவன் இன்றைக்கும் எங்களை தேடி வந்து ரட்சித்து மூட்டிக்கொண்டு இதுவரையும் நடத்தி வந்தார். இனிமேலும் நடத்துதா? நம் தேவன் அற்புதமானவர், நம் தேவன் அதிசயமானவர். சரி, முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நம் தேவன் அது அற்புதமானவர், அதிசயமானவர் என்ற ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். 1 புத்தகம் 18 வாருங்கள். அது வந்தனே எல்லாருக்கும் தெரியுமே யாருண்டு. புஸ்தகம் 18 வந்தால் அங்கே ஒரு காரியம் உண்டாகிறது. என்னது? 30 வசனத்தை வசங்க.
அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றார். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகக்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு
அங்கால பார்த்தால் அந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப என்னன்னு சொன்னால், எலியா வந்தார், திடீரென எலியா வந்தார், ஆகாப்புக்கு முன்னால வந்தார், ஆண்டவரோட வார்த்தையில என்ன சொன்னார், மழை பெய்யாது. அப்படியா சொன்ன போது அவன் என்ன செய்கிறான், ரெண்டு காளைகளை கொண்டு வா, கொண்டு வந்து நீங்க ஒரு காளையை துண்டித்து வைத்து விட்டு நீங்க செய்யுங்க என்று அவர் பகால நோக்கி, பகாலம் முடக்கம் மத்தியானம் வரை பின்னரம் வரை ஒன்றுமே இல்லை. அப்பதான் எலியா சொல்லுகிறான், ஒரு காளையை கொண்டு வா, அது துண்டு துண்டா கத்தரி விறகுக்கு மேல அடுக்கு, அதுக்கு முதல் பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான், சரிப்படுத்தினான். 12 கற்களை உடைய 12 கோத்திரங்களுக்கு 12 கற்களை உடைய காரியங்களை செய்து அவன் செப்பனிட்டு சரி செய்து அங்க என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், அந்த பலிபீடத்துக்கு மேலே என்ன செய்கிறான், 34-35 வசனத்தை பார்த்தா அந்த பலிபீடத்தின் மேலே என்ன செய்ய சொல்றான், 4 குடம் தண்ணீர் ஊத்துங்க. எத்தனை வருஷம் மழை இல்ல, 3 வருடம் 6 மாதங்க மழை இல்ல, அண்ட என்ன நடந்திருக்கும், பஞ்சம். ராஜா அனுப்புகிறான், எங்கேயாவது இருக்குமா, என் ஆடு மாடுகள் மேயறதுக்கு, குதிரைகள் மேயறதுக்கு எங்கேயாவது பச்சையா இருக்குமா என்று போய் பாருன்னு சொல்லிதான் அங்க வருகிறோம். வரும்போதுதான் இந்த எலியா சந்தி சொல்லுகிறான் இந்த காரியத்தை. சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், 4 கூட தண்ணி கொண்டு வந்து என்ன செய்யணும், பஞ்ச காலத்துல கேட்கிற 4 கூட தண்ணி கொண்டாங்க, எங்க இருந்து எப்படி கொண்டாந்தார்கள் தெரியாது. 4 கூட தண்ணி கொண்டு என்ன செய்யறான், ஊத்தி சொல்றான், என்னத்துக்கு மேல, அந்த விறகுக்கு மேலும் பலிபீடத்துக்கு மேல, அதை சுற்றி ஒரு வாய்க்கால வெட்ட சொல்லுகிறான், 2 படிகளை விதைக்க கூடிய ஒரு வாய்க்கால வெட்ட சொல்லுகிறான், சொல்லுறான் 4 கூட தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துங்க, எங்க பிறகு 3 சொல்லுகிறான், 4 கூட தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துங்க, ஊத்தினார், ஊத்தினா வாய்க்கால் எல்லாம் நிறைஞ்சு தண்ணி. இப்ப 3.5 வருஷம் பெய்யாட்டி எவ்வளவு தண்ணி ஊத்தினா என்ன செய்யும், நிலம் எல்லாம் அப்படியே உறிஞ்சிரும். ஆனா இது என்ன நடக்குது, 4 வாய்க்கால் எல்லாம் நிறைஞ்சது, பலிபீடத்தை சுற்றி வாய்க்காலே 3 தரம் ஊத்தின போதும் வாய்க்கால் நிறைஞ்சது. அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான், அங்க வந்து அக்கினி இறங்கியது, அக்கினி இறங்கின போது என்ன நடந்தது, பலிபீடத்தையும் விறகையும் அது சுற்றியுள்ள தண்ணீரையும் நக்கி போட்டது, எல்லாவற்றையும் எடுத்து போட்டது. அப்போதுதான் அந்த ஜனங்கள் பார்த்தது, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று எல்லாரும் சாஸ்திரங்கமா விழுந்து தேவசமத்திலே அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சவால் விட்டா, 3 வருடங்க மழை இல்ல, ஆனா அவன் சொல்றான், 4 குடம் தண்ணி 3 தரம் கொண்டு ஊத்த சொல்றான். ஆகவே நம் தேவன் அற்புதமாய் தேவன், கிரிய செய்கிற தேவன். இதே இடத்திலே 2 ராஜாக புஸ்தகத்திலே ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. 2 ராஜாக புஸ்தகம் 3 அதிகாரத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே அங்கிருந்து பார்த்தால் அங்கேயும் ஒரு வந்து அவன் வனாந்திரத்திலே என்ன செய்கிறான், வனாந்திரத்திலே வந்தபோது அங்கே அவர்களுக்கு மிருகங்களுக்கு ஜீவங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அப்ப அவன் சொல்லுகிறான், இந்த இடத்துல யாரும் இல்லையா, தேவனுடைய மனுஷர் யாரும் இல்லையா, என்ன செய்வது என்று அவர் சொல்லும் போது அவரோட வந்தவர் சொல்லுகிறார், இங்க ஒருவர் இருக்கிறார், எலியாவின் கைக்கு தண்ணி வாத்த எலிசா என்ற திக்கத்து ஒருவர் இருக்கிறார், அவரிடத்து போனால் இந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லுகிறார். அங்க போகும்போது அவர் சொல்லுகிறார், நீ ஜோசபாத்தின் தகப்பன் விக்கிராதனைக்காரன், விக்கிர காரியங்களை செய்தவன், தேவனுக்கு பிரியமெல்லாம் வாழ்ந்தவன். அவன் சொல்லுகிறான், உங்க தகப்பனுடைய திக்கதரிசிகள் இல்லையா என்று சொல்ல போட்டு தான் ஒண்ணு சொல்ல மாட்டேன்னு சொல்ல போது, அப்போது ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒருவனை கொண்டு வந்த போது அவனிடத்திலே பரிசுத்தாவியானவர் இறங்கி ஒரு காரியத்தை அங்க அவன் சொல்லுகிறான். கர்த்தர் 16 வசனத்தை வாசன, 16 பயணிகளை 3 அதிகாரம் 16 பயணிகள்,
அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காட்டையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
வாய்க்கால வெட்டுங்க, காட்டையும் காண மாட்டீங்க, மலையையும் காண மாட்டீங்க, ஆனா வாய்க்கால் நிரப்பப்படும். நம் தேவன் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நம் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே 20 வசனத்திலே பார்த்தால், மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர்கள் ஏதோ தேச வழிய வந்ததால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு, தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு, காட்டையும் காணல, மணையிலையும் காணல, ஆனால் ஆண்டவர் காரியத்தை செய்யும். ஆனா வானத்திலிருந்து பிச்சுக்கிட்டு போற மாட்டார், இருக்கிறதை கொண்டு தேவன் அற்புதங்களை அதிசயங்களை ஆச்சரியமான காரியத்தை நம் தேவன் செய்வார். சரி, ரெண்டு காரியங்களை பார்த்து விட்டோம். மூன்றாவது காரியமாக ஒன்றராஜக புஸ்தகம் 10 அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே இந்த காரியத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், எலியா என்ன செய்கிறான், பாகால் எல்லாரையும் அழித்த போது அங்கே ஜெசபேல் என்ன சொல்லுகிறார், இந்த எலியாவை கொல்லும் போது அவன் முச்சடியில போய் ஒளிந்துகிறான், கத்தாவே போதும் கத்தாவே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். இவ்வளவு தைரியமாய் பாகாலுக்கு முன்னாய் கூப்பிட்டு பழி செலுத்தி காரியங்களை செய்து அக்னி இறங்கி தண்ணீர் ஊட்டி எல்லாத்தையும் இறக்குறான். அதே எலியா என்ன செய்கிறான், அங்க ஒரு சோர்வு உண்டாகி படுத்திருக்கான், ஒரு தூதை வந்து எழுப்புறான், உணவை கொடுக்கறான், சாப்பிடுற, திருப்பி படுத்துறான், திருப்பி உடற்பட சாப்பிடுற, சாப்பிட்டு 40 இரவும் பகலும் அவன் நடந்தான். நடந்து போய் ஒரு கோயில இருக்கும் போது ஆண்டவர் வசனம் அவனுக்கு உண்டாகி, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை என்ன காரியம் என்று கேட்கிறான். ரெண்டாவது விஷயம் சொல்லி, நீ இங்கே வந்திருக்க உனக்கு என்ன காரியம் என்று சொல்ல போட்ட போது எலியா ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இவன் சொல்றான் சாக போறான், எனக்கு என்னால போயிட முடியாது, ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன், என்னால முடியாது இயலாது என்று சொல்லி இருக்க போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒளிம்பு போ, போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 15:16 வாசிங்க, 15:16 வசனம், ஒன்று ராஜாக்கள் 19:15-16 வசனம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி,
என்ன சொல்ற, இவன் என்ன செய்ய போறான், சாக போறான், தேவனுடைய தூதன் வந்து உணவு கொடுக்கிறான், கொடுத்து உனக்கு நீ என்ன வேலைன்னு சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும், ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சொல்லுகிறார். ரெண்டாவது,
பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி,
இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு யெகூவை சொல்லுகிறார்.
ஆபேல் மேகோல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு,
உன் ஸ்தானத்தில் தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு. மூன்று காரியத்தை அவங்க ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். நீ சாக போறன்ற ஆண்டவர் எலியா குறித்து ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார், அங்க மோசை சொன்னது போல என்ன செய்யறா, மோசா இங்க சாட்டு போக்க சொன்னார், இங்க எலியா என்ன சொல்ற, நான் மறிக்க போறேன், அங்க ஒருவரும் மிச்சம் இல்லையா, ஆண்டவர் சொல்ற இது மூன்று காரியத்தையும் செய், நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணு சொல்லுகிறார், திருப்பி ஜெகுவை இஸ்ரவேல் மேல் ராஜாவும் உன்னிடத்தில் எலியாவை நீ திக்கதாய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். இப்படியா சொல்லும் போது இந்த எலியா என்ன செய்தார், அது குறித்தான் நாம பார்க்க போறோம். தேவன் அற்புதம் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் என்று பார்க்க போகிறோம். அவர் என்ன செய்யறார் சொன்னால், 19 வாசிங்கள்,
அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான்.
ஏதாவது சொன்னானா, ஏதாவது சொன்னானா, ஏதாவது கேட்டானா, ஒன்றும் இல்ல. எலியா தன்னிட்ட இருந்த சால்வைய எலிசா மேல போட்டான், அவ்வளவுதான். எலிசா என்ன செய்றான், போனா தான் ஏற்பூட்டி கொண்டு ஏரை மாட்டை அடித்தான், தாய்தமனுக்கு உணவு கொடுத்தான், நேரடியாக
எலியாவிடத்திலே வந்து விட்டான். அவனுக்கு கைக்கு தண்ணீர் வார்த்துக்கணும். அப்ப எலியாவுக்கு எல்லா பணிவிடையும் செய்து கொண்டோம். எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட ஒருவர் சொல்லுகிறார், வேத ஆராய்ச்சியால் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எலியாவுக்கு பணிவிடை முழுவதுமாய் செய்து கொண்டிருந்தவர்தான் எலிசா. ஆகவே இப்படியான போது சால்வையில போகிறான், சால்வையை போட்டேன்னா போயிட்டார். போயிட்டு இவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கும் போது எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ற நாட்கள் வந்தபோது எலியா என்ன சொல்கிறான், எலிசாவே நீ இங்கே இரு, ஆண்டவர் என்னை பெத்தல் மட்டும் போக சொல்கிறார். அப்ப எலிசா என்ன சொல்றான், இல்லை நான் உம்மை பின்தொடர்ந்தே வருவேன் என்று சொல்லுகிறான். அப்படியே வரும்போது, திரும்பி வரும்போது எலிசா என்ன சொல்லுகிறான், நீ இங்கே இரு, என்னை ஆண்டவர் எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார் என்று சொன்ன. அப்ப எலிசா சொல்றான், இல்லை நானும் வருகிறேன் என்று சொல்லி அவன் பின் போகிறான். திருப்பியும் எலியா சொல்லுகிறான், என்னை ஆண்டவர் ஜோவான் வரையும் போக சொல்லுகிறார். ஆகவே நீ இங்கே இருன்னு சொல்லு. எலி சொல்றான், இல்லை நான் உண்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்லி போட்டுதான் ஆண்டு கேட்கிறார். சரி, நீ இவ்வளவு காரியங்களை இவ்வளவு பிடிவாதமாய் இவ்வளவாய் நீ என்னோட பற்றி கொண்டிருக்கிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நல்ல காரியத்தை அவன் கேட்டான், உம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தின் ரெட்டிப்பான. இப்ப யாரும் கேட்கிறேன்னு சொன்னா, உம்மில இருக்கிற அபிஷேகத்துல 5% அல்லது 10% அல்லது 20% அல்ல 30% அல்ல அரைவாசி அப்படிதான் கேட்பான். ஆனா இவன் கேட்ட கேள்வி ஒரு ஆச்சரியமான கேள்வி, உம்மிடத்திற்கு அபிஷேகத்தில் ரெட்டிப்பான பங்கு. எலியாவும் எலிசாவும் செய்த அற்புதங்களை பார்க்கும் போது, எலிசா எலியா செய்த அற்புதங்களை விட எலியா 2 மடங்கு அற்புதங்கள் நடந்து செய்திருக்கார். அது குறித்து நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் எலியா என்ன செய்தான், சரி இப்படியா நீ ஒரு தேவனிடத்தில் இப்படியான ஒரு காரியத்தை நீ கேட்டாய் என்று சொல்லி போட்டு அவன் சென்னை செல்லுகிறான். யோவானுக்கு போகும்போது யோவான் 6 நிற்கிறது, கடந்து போடுறது. அவன் நினைக்கிறான், சால்வை முறுக்கி உரையாடி எலியா அடிச்ச போது 6 பிரிஞ்சது. அவன் அப்படியே 2 பேரும் நடந்து போனார். நடந்து போகும்போது அங்க என்ன காரியம் நடக்கிறது, ஒரு அக்கினி வந்து இவனை பிரிச்சு கொண்டு போகுது. பிரிச்சு கொண்டு போகும்போதே இவன் கேட்கிறான், எப்படி இருந்து அப்படி செய்து இந்த காரியத்தை செய்து தன் உடையெல்லாம் கிழிச்சு போட்டுக்கொண்டு தேவசமத்தில் அவன் இருக்கும் போது எலியாவில் இருந்த சால்வை எடுத்தான். ஆரம்பத்தில் எது போட்டா, எலியா எலிசாமே சால்வை தான், அதே சால்வை தான் அவன் எடுத்தான். எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது என்ன செய்யறான், பொறுக்கி எலியாவிலிருந்து எங்க வந்து ஜோர்தான் அடிக்கிறான். பிளந்து வருகிறார்கள், தீக்கதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பவங்கள் நடக்கிறது. ஆனா இதுல என்ன செஞ்சதுனால், அதே சால்வை தான் எலியாவில் இருந்து சால்வை கொண்டுதான். எலிசாவுக்கும் கிடைத்த அதே சால்வை தான். யோதான் பிளந்தது, அங்கே பெரிய காரியங்களை தெய்வன் செய்தார். ஒரு காரியத்துக்கு இருக்கல, எலியாவே நீ எனக்கு பின்னால திக்க சேவரணும் அப்படி வரணும், சால்வை போட்டா அவன் பின்னிட்டு வந்தான். அதான் காரியம். இதுதான் தேவன்ற அதிசயமான அற்புதமான வழி நடத்த. அதே சால்வை வேணும் என்றுதான் அவன் கேட்டான். அவன் பெற்றுக்கொண்டான். அதே சால்வை ஜோதான் பிளந்தது, அவன் பெரிய காரியங்களை செய்தான். ஆகவே தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். சரி, 4வது ஒரு காரியத்தை குறித்து, தேவன் ஒருவரை என்னென்ன காரியத்துக்கு எப்படியாய் தேவன் அழைக்கிறார் என்ற காரியத்தை குறித்து பார்க்க போறோம். எருமியா தீர்க்கதரிசி புத்தகம், எருமியாவில் என்ன புத்தகம், தீர்க்கதரிசி புத்தகம் 3வது வாசிப்போம். 273
பெஞ்சமின் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய லக்கியாவின் குமாரன் எருமியாவினுடைய வசனங்கள்.
எருமியாரு ஆசாரியர், இல்கியாவின் குமாரன் எரேமியா. இல்கியா யாரு, ஆசாரியரா இருந்தவரில் ஒருவன. அப்ப நாங்க ஆரோனின் குமாரர்கள ஆசாரியர் வந்தார்கள். அப்ப ஆசாரியர்தான் இவர் இருக்க வேண்டும். எருமி யாரு, நாங்க வாசிக்க புத்தகம் எரேமியா தீர்க்கதரிசி. ஆனா எருமி யாரு, ஆசாரியன். ஆசாரியனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஆசாரியன் சொன்னால் அந்த நாளிலே அவனுக்கு எந்தவித பங்கும் இல்லை. அவனுக்கு தேவாலயம் தான் அவருக்கு வேலை. தேவனுக்காய் தேவ சோமத்திலே நின்று மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே நின்று பழியிற காரியங்கள் தொடக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ரத்தங்களை கொண்டு போற காரியத்திலும் பரிசுத்தலத்துக்கு பிரவேசிக்கிற காரியங்களையும் இதை தான் செய்யணும். அதே நேரத்தில் அந்த பரிசுத்தலத்திலே கொடுக்கப்படுற பழியிலே ஒரு பங்கை எடுத்து இவன் உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் ஆசாரியனுடைய வேலை. ஆனா அந்த எரேமியா யாரு சொன்னால் அவன் ஆசாரியன். அப்ப எரேமியா ஆசாரியனா இருக்க வேலையிலே அவனுடைய மகன் அவட தகப்பன் ஆசாரன் இருந்தால் இவட மகனும் ஆசாரனை தான் வர வேண்டும். ஆசாரனுக்கு பிரச்சனை இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த ஆசாரியனாய் இருக்க வேண்டிய எரேமியாவை ஆண்டவர் எப்படி தெரிந்து செய்தார் பாருங்கள். முதலாம் அதிகாரம் 5வது வசனம்.
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார்.
ஆண்டவர் என்ன சொல்லுங்க, என்னவாக தீர்க்கதரிசியாக? அப்ப நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்ப ஆசாரிய ஊழியத்துக்கும் தீர்க்க ஊழியத்துக்கும் சரியான வித்தியாசங்கள் உண்டு. இப்ப தீர்க்கதரிசி என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஜோனா தீர்க்கதரிசி வருகிறார், நினிவேக்கு ஆண்டவர் போக சொல்லுகிறார், அவன் போகிறான். ஆண்டவர் சொல்றார் நினிவேக்கு எதிராக நீ தீர்க்கதரிசன உரை என்று உரைக்கிறான். ஆனா நினிவே மக்கள் என்ன செய்கிறார்கள்? ராஜா தொடக்கம் மிருகங்கள் தொடக்கம் ஒன்றும் உண்டாம தேவ சமத்தில் இருந்து விடுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் மனதுருகிறார், இறங்கினார். உடனடியாக தீர்க்கதரிசிக்கு என்ன நடந்து? கோபம் வந்துட்டு. இதுதான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி சில காரியங்களை சொல்லும் போது அவனுக்கு எதிர்ப்பு வரும், அடி வரும், பாடுகள் வரும், வேதனை வரும், கல்லால் அடிவார்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நம்ப மாட்டார்கள். அந்த ஆசாரிய வேலை அப்படி இல்லை. ஆசாரிய வேலை மிருகங்களை கொன்றவன்மா தலையில கை வைக்க வேண்டும், பழியிட வேண்டுமா, பழியிடாச்சு தன்னோட பங்கு இருக்க சாப்பிட்டு இருந்துடலாம். ஆனா தீர்க்கதரிசனுடைய வித்தியாசமான ஆண்டவர் சில காரியங்களை அழைக்கும் போது செய்யும் போது என்ன செய்கிறான் சொன்னா அது தேவன் விருப்பம், தேவன் சித்தம். ஆகவே தேவன் எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் பார்த்து ஒரு அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை செய்தார். என்ன சொன்னால் அவன் ஆசாரியனை இருக்க வேண்டியவனை அவர் தீர்க்கதரிசிகளாய் உருவாக்கினார். ஆகவே நம் தேவன் அற்புத அதிசயமானவர், ஆச்சரியமான தேவன். சரி, இது பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே பார்த்தார், புதிய ஏற்பாட்டில் இன்னும் சில காரியங்கள் எடுக்க, ரெண்டு காரியங்களை எடுத்து நாங்கள் செபிக்க போறோம். அங்கே ஜோவான் ஸ்நானகன் குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே லூக்கா 1வது அதிகாரத்திலே பார்த்தால், 5வது வசனத்திலே பார்த்தால், யூதாவின் வாசம்,
யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சஹரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்.
அவள் இருவரும் வயது சென்றவர்களாய் ஆனால் தேவனுடைய காரியத்தை சரியா செய்து கொண்டிருந்து வந்தார்கள். அந்த சீட்டு விழுந்தது சகரியா மேலே. சகரியா தன்னுடைய சீட்டு விழுந்தபடி தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியத்தை செய்து கொண்டிருந்து வந்த சகரியா. எலிசபெத்தும் வயது சென்றவளாய்விட்டார். ஆனால் அவர்கள் தேவ சோமத்திலே எத்தனையோ வருடங்களாய் இந்த காரியத்தை குறித்து அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள். ஆனா இப்போ வயது சென்று விட்டது, காலம் கடந்து விட்டது. சகரியா தன்னுடைய காரியத்தை ஆசாரிய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். அங்கே போகிறது தன்னுடைய சீட்டு விழுந்தபடி அவன் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது தேவதூதன் கபிரியல் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றவுடன் அவன் பயந்து கலக்கமடைந்தான் என்று சொல்லுகிறான். ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு ஜோவான் என்று பேரிடுவாய் என்று சொன்ன போது சகரி என்ன செய்யான், இவன் நாளும் ஜெபிச்சிருக்கான், இவன் நாளும் வேண்டும் செய்திருக்கான் தேவசோமத்தில். ஆனால் தேவதூதன் வந்து சொன்ன போது அங்க என்ன செய்தார், அவன் சொல்லுகிறார், நான் வயது சென்றவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறார் என்று அவன் அவிசுவாசத்தினால். ஆனா ஜெபிச்சிருக்கான், அவிசுவாசத்தினால என்ன செய்து வாய் ஊமையான. அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஜோவான் எலிசபெத் வயிற்றில் உருவாகிறார். உருவாகின போது அங்கு ஒரு காரிய சம்பவம் நடக்கிறது. அப்படியா இருக்கிற காலத்திலே கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அளவில் காரியங்கள் அவள் வீட்டுக்கு விழிக்கிறாமல் அப்படியே இருக்கிறார். அங்கே மரியாள் வருகிறார். மரியாளுக்கு தேவதூதன் வந்து ஒரு காரியத்தை சொல்லி போட்டு அங்கு மரியாள் சொல்லுகிறார். மரியாளுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், எலிசபெத் இனத்தாரண்டர் சொல்லப்பட்டிருங்க, வசனத்தை வாசி பாருங்க லூக்காவில், இனத்தாரண்ட உறவினர்கள். அப்ப சகரியாவும் எலிசபெத்தும் மரியாளுக்கு இனத்தவர்கள், உறவினர்கள் இருக்கும்போது இனத்தாளாகி எலிசபெத் கர்ப்பமா இருக்காள்னு சொன்ன போது அவள் எலிசபெத் வீட்டுக்கு வந்து வாழ்த்தின போது வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு, அவள் அங்கே சொல்லுகிறாள் களிப்பாய் துள்ளிட்டு, பரிசுத்தாவினால் அவன் வயிற்றிலே நிரப்பப்பட்டான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஜோவான் மூலம் தேவன் எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் இந்த காரியங்களை நீக்கி தேவனுக்கென்று நாம் செய்து கொண்டிருக்கும்போது ஏற்ற வேளையிலே குறித்த காலத்திலே தேவன் இந்த காரியத்தை, அற்புதமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை செய்தே ஆகுவார். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்க போறது நம் மாணவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது பார்த்த பிரித்தல பார்த்த போல தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்காகவும் உனக்காகவும் அடிமையின் ரூபம் எடுத்த மனித சாயலாக இந்த பூமிக்கு ஒரு மரியாதை தெரிந்து கொண்டு பரிசுத்தமாய் பரிசுத்த ஆவினால் அங்கே உருவாக்கப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்து 3.5 வருடம் அவர் எல்லா காரியத்தையும் செய்து தேவசமத்தில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்தார். ஆகவே அதே தேவன் இன்றும் என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையிலும் அவர் மனித சாபங்களை, மனித எல்லா உலக பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வெற்றி திருந்தார். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே நம் தேவன் எப்படியானவர் என்று, அற்புதங்களை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம் என்று நாங்கள் பார்த்தோம். அவர் 6 காரியங்களை கடைசியாக எழுப்பி நின்று மீகாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து மீகாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி.
நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே
தான் வாசம் வரும்,
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
உன் அதிசயம் எப்படி, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில், நான் ஆரம்பத்தில் எடுத்த காரியம் இதுதான், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவன் சகரியா எலிசபெத்தை ஆசீர்வதித்த தேவன், மரியா மூலம் இந்த பூமிக்கு வந்த தேவன், எரிமியா ஆசாரியனை தேவன் தீர்க்கதரிசி அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். மோசே அழைத்தார், எகிப்து தேசத்தில் இத்தனை காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, எத்தனையோ வாதிகளால் எகிப்து ஜனத்தை வாதித்தார். ஆனால் தேவன் கிருபையாய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இந்த காரியங்கள் வராதபடி காத்தார். காரர்கள் வந்தது, வாதைகள் வந்தது, கொள்ளை நோய் வந்தது, எரிபந்தம் வந்தது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே வரவில்லை. தலைப்பிள்ளைகள் இறந்தது, தலையீட்டுகள் இறந்தது, ஆனால் ஒன்றையும் செய்யவில்லை. தேவன் கிருபையா காத்தார். வனாந்திரத்திலும் அற்புத விதமாய் அதிசய விதமாய் தேவன் நடத்தி வந்தார். நடத்தி வந்த தேவன், நாம் வேதத்திலிருந்து 6 காரியங்களை குறித்து பார்த்தோம். எலியாவின் மூலம் தேவன் அற்புதங்களை செய்தார், எலிசாவின் மூலம் அற்புதங்களை செய்தார், தண்ணீர் இல்லாத நேரத்திலே காற்றையும் காண மாட்டாய், மலையும் காண மாட்டாய். வாய்க்காக நிரப்பப்பட்டதை தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், இன்று அதிசயங்களை செய்கிற தேவன். தேவன் அற்புதமானவன், அவர் அதிசயமான தேவன். இன்றும் எங்கள் வாழ்க்கையில இந்த காரியத்திலே சகரியா ஜெபித்து இதன்றது போல இத்தனையா காரியங்களா ஜெபித்து ஒன்றுமே பதிலில்லையே என்று வரும்போது, அந்த பதில் வரும்போது நீ பயப்படுகிறாய், கலங்குகிறாய். அவன் ஊமையானா இருக்கிறான். யோவான் பிறந்த பிறகுதான் அவன் ஊமை வெளிவு, ஊமை பேச தொடங்கினான். ஆச்சரியமா ஜனங்கள் பார்த்தார்கள், உறவினரே இப்படியான பேர் இல்லையே என்று பார்த்தார்கள். அங்கு தேவன் ஆச்சரியமா செய்தார். மரியாள் மூதம் அற்புதமாய் மரியாள் இடத்தில் வந்தபோது, தேவதூதன் வந்தபோது இது எப்படி ஆகும் என்று அவள் கேட்டபோது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டது. அதே தேவன் இன்றும் அற்புதங்களை, இன்றும் அதிசயங்களை, இன்றும் ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எப்படியா அழித்து வந்தாரோ அப்படியா அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். நாம் தேவைத்த காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, முறுமுறுக்கிற காரியங்களை, இந்த காரியங்களை விட்டு விடுவோம்னா தேவன் இன்றும் அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை நிறைச்சுமாய் உங்கள் ஒவ்வொருளையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் தேவசமத்திலே நாங்கள் செபித்து கடன் செல்ல போகிறோம். மா கிருபையும் இருக்கிற அந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்திலே வருகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே பார்த்த காரியங்கள், ஆண்டவரே தெரிந்த காரியங்கள், பெரிய ஆண்டவரே அறுபடை படித்த காரியங்களான், ஆனால் முச்செடி எரிந்தது கர்த்தாவே, முச்செடி எரிந்தது. ஏன் முச்செடி எரிந்தது? எரியும் போது கூட அந்த முச்செடி வேகவில்லை, அக்கினி எரிந்தது, முச்செடி வேகவில்லை. இந்த அற்புதமான காரியத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மோசே போனான் ஆண்டவரே. அப்படியே முட்களா இருந்தோம் ஆண்டவரே, நாங்கள் பாதாளத்துக்கு போக இருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஒன்றுக்கும் உதவாத இருந்த எங்களை ஆண்டவரே, பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்ட எங்களை ஆண்டவரே கர்த்தாவே நீ தேடி வருவதற்கு அங்கு முச்செடி எரிந்தது கர்த்தாவே. அற்புதமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை நீ செய்கிற ஆண்டவரே. இன்றும் அதே காரியத்தை, அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆச்சரியமான காரியத்தை நீ செய்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்திலே ஆண்டவரே மனம் சோர்ந்து போய் ஆண்டவரே, ஆண்டவரே குளிந்து போய் ஆண்டவரே, ஆண்டவரே ஜெபித்து 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 எந்த வேண்டுதல் ஆண்டவரே கத்தாவே சோர்விட்டிருக்கிறோம். மக்களுக்காய் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றும் ஆச்சரியமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை நீ செய்ய வல்லவர் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ அதிசயங்களை செய்கிற தேவன் என்று மீகா 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வரும் நாட்களே உமக்காய் எழுந்து பிரார்த்திக்க ஆண்டவரே, எந்தவித சோதனைகளும் எந்தவித காரியங்களும் எலியா ஆண்டவரே கத்தாவிய சூரிய செடியின் போய் ஒளிந்திருந்தது போல எந்த சோர்வலும் எந்த அசைகளையும் நீக்கி அவனை ஆண்டவரே கத்தாவே உணவை கொடுத்து இப்படி இப்படி ராஜாவை அபிஷேகம் உன்னிடத்தில் எலிசாவை ஆண்டவரே கத்தாவே நீ ஆயத்தம் பிடித்தன்னு சொல்ல போது அவன் சாவியை போட்ட போது வந்தான் ஆண்டவரே. அப்படியான காரியங்களை செய்கிற தேவன், இன்றும் ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவர், இன்றும் அற்புதமான காரியத்தை செய்கிறவர். நீ செய்யும்படியா நாங்கள் சபி கிருபையின் கரத்துக்குள்ள நாமத்திற்கு பாடல்கள் பாடி
அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார், உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வா.